டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா பாதகன் வேலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா தீதகற்ற வேசிறந்த சேனுல தலம் தூகந்து வந்த புண்ணிய நேயேசுதேவா பாதகன் வீணை தீரையா கிருபாகரானே பாடு நீனை சேரையா குந்தனிடம் வந்துளமே ஊருகியழுத மாது முந்தி நீக செய்த பாவம் மூழுதும் பொறுத்தையன்றே பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நீமைந்தென்னை சேரையா
வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?
அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 முதல் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ எனும் தீவிலே இருந்தேன். இங்கே யோவானாகிய நான் என்ற வார்த்தைகள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது 3வது முறையாக இந்த புத்தகத்தின் இறுதிப் பகுதியிலே நாம் பார்க்கலாம். அடுத்ததாக உங்கள் சகோதரனும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் என்றும் கூறுகிறார். இந்த உபத்திரவம் மகா உபத்திரவ காலத்தை குறிக்கவில்லை. அந்த நாட்களிலே யோவான் உபத்திரவத்தின் மத்தியிலே காணப்பட்டார். அதாவது டொமேசியன் என்ற ரோம பேரரசர் அவரை பத்மோ தீவிலே சிறை வைத்தான். யோவான் எபேசு சபையிலே முன்பு மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அங்கே அவர் தேவ வசனத்தை உபதேசித்துக் கொண்டு எல்லா சபைகளையும் கண்காணித்து வந்து கொண்டிருந்தார். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது உபத்திரவம் வருவது இயற்கைதான். யோவானுக்கு உபத்திரவங்களை பற்றி தெரியும். அவ்வாறே ஆதி திருச்சபையிலே வந்தது. ஆகவே உங்களுக்கோ எனக்கோ உபத்திரவம் வந்தால் அது புதிய ஒரு காரியம் அல்ல. மீண்டும் கூறுகிறேன், யோவான் மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் ஏற்கனவே விசுவாசிகள் மீது அந்நாட்களிலே வந்திருந்த உபத்திரவத்தை சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கும் என்ற வசனத்திலே சொல்லப்படுவது ராஜ்யத்தின் நிகழ்கால நிலையை குறிக்கிறது. புதுப்பிறப்பு என்னும் ஒழுக்கத்தினாலே ஒரு பாவியானவன் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்படுகிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே அவ்வாறே இருப்பான். இது 1000 வருட அரசாட்சி அல்ல. அது இன்னமும் ஸ்தாபிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையிலேதான் அதை நிறுவுவார். நாம் இப்பொழுது ராஜ்யத்திலும் பொறுமையிலும் வாழ்கிறோம் என்று ஒருவர் சொல்கிறார். பொறுமை என்பதே இங்கே வலியுறுத்தப்படுகிறது. தான் பத்மோ தீவிலே இருப்பதற்கான காரணத்தையும் இங்கே யோவான் விளக்குகிறதை பார்க்கிறோம். அவர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 86 முதல் 96 வரை பத்மோ தீவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு ஒழுங்கற்ற கடினமான எரிமலை பகுதி. இந்த தீவு சின்ன ஆசியாவின் கடற்கரை பகுதியிலே அமைந்திருந்தது. இது சுமார் 10 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் உடையதாக இருக்கிறது. இயேசு என்ற பெயரை யோவான் சுவிசேஷத்திலும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு மகிமை கொண்டு வர விரும்பும் பொழுது அவர் இயேசுவே என்று அழைக்கிறார். பிறகு யோவான் அவரை வானங்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். நாமும் அவ்வாறு செய்ய முடியும். நாம் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்லும் முன்னர் நான் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பத்மோ தீவிலே தனிமையாக இருக்கும் பொழுது யோவானுக்கு இந்த சிறந்த தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் இருந்தபோது கிறிஸ்து பூமிக்கு வந்து பரத்துக்கு சென்ற பிறகுள்ள காரியத்தை தரிசனமாக காண்பித்ததாக இருக்கிறது. அவர் சபையை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் பிரதான ஆசாரியரை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காண்கிறோம். அருமையானவர்களே, அவர் பத்மோ தீவிலே தனிமையாக இருந்தாலும் அங்கே அவரோடு இயேசு இருந்தார். அவர் அங்கே பாடுபட்டதும் தீமை செய்ததினாலே அல்ல, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமே பாடுபட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக பாடுபடலாம். அது நல்லதுதான். அதனாலே தேவ கிருபையிலே பலப்படுகிறோம். நம்முடைய பாடுகள் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதபடினாலேதான் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு வரும் பாடுகளை குறித்து நீங்கள் சோர்ந்து விடுகிறீர்கள். அருமையானவர்களே, இயேசு உங்களோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10-11 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இந்த வசனத்தை ஒருவர் மொழிபெயர்க்கும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானதை நான் கண்டேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே யுத்தத்திற்கான இக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நீ காண்கிறதை சீக்கிரமாக ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லபோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் சீக்கிரமாக அனுப்பு என்று விளம்பினது. இது ஒரு முழுமையான மொழியாக்கமாக இல்லாவிட்டாலும் கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டுள்ள அர்த்தத்தை அப்படியே அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அலுவலக பணியை செய்கிறார். ஆகவேதான் தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு காண்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அதையே செய்வார் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபட கூறியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளிலே யோவான் 16:13-14 வசனங்களிலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்கிறார். ஆம், மகிமை பெற்ற இயேசு கிறிஸ்துவை பற்றிய தரிசனத்தை நாம் இப்பொழுது பெற ஆரம்பிக்கிறோம். அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியராக இருந்து செயல்படுகிறார் என்று கருதுகிறோம். இந்த சிறந்த வசனங்களை விளக்க நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன் என்றே கருதுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இவற்றை நமக்கு விளக்கி காட்டுவாராக. எபிரேயர் 3:1 நமக்கு சொல்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆகவே நாம் இப்பொழுது அவருடைய மகா பிரதான ஆசாரியருடைய பணியை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே யோவான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யோவான் மீது வந்து அவருக்கு இடையூறு இல்லாத ஒரு அகண்ட பரந்த காட்சியை கொடுத்தார். அது கண்களுக்கும் செவிக்கும் உரிய காட்சி, பார்வையையும் சப்தத்தையும் உள்ளடக்கிய காட்சி அது. இங்கே கர்த்தருடைய நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பலதரப்பட்ட கருத்துகள் உண்டு. சில வேத வல்லுநர்கள் இது வரப்போகின்ற கர்த்தருடைய நாளை குறிக்கிறது என்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கர்த்தருடைய நாளை குறித்து அதிகம் கூறினாலும், முக்கிய கருப்பொருளாக இது இருந்த போதிலும், இங்கே கூறுவது வர இருக்கிற கர்த்தருடைய நாளை குறிப்பிடவில்லை என்றே கருதுகிறேன். இந்த வர இருக்கிற கர்த்தருடைய நாள் மகா உபத்திரவ காலத்தையும் 1000 வருட அரசாட்சியையும் உள்ளடக்கியதாயிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் தான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கொள்ளானதாக சொல்கிறார். எனவே அது வர இருக்கிற கர்த்தருடைய நாளுக்கும் இந்த கர்த்தருடைய நாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது. தொடர்ந்து நாம் வசனத்திலே பார்ப்பது என்ன? அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்கிறார். இது என்ன சத்தம்? அது யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 பாருங்கள், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன். யோவான் யுத்தத்திற்கான இக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டார். அது அவரோடு பேசியது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்வதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது அவர் எக்கால சத்தத்தோட வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம். அங்கே வசனம் என்ன சொல்கிறது? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அவருடைய சத்தம் பிரதான தூதனுடைய சத்தத்தை போல இருக்கும். மேலும் அவருடைய சத்தம் எக்கால சத்தம் போல இருக்கும். ஏனென்றால் இங்கே அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கிறிஸ்துவின் சப்தம் என்பதை கவனிக்க வேண்டும். மரித்தவர்களை எழுப்புவதற்கு எந்த ஒரு பிரதான தூதனுடைய உதவியும் அவருக்கு அவசியமாயிருக்காது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த ஒரு ஓவியத்தை பார்ப்பது எவ்வளவு திகிலூட்டுகிறதா இருக்கிறது இல்லையா? இது ஒரு மனித குமாரனை பார்ப்பதை போன்ற தரிசனம். அவர் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, 7 பொன் குத்துவிளக்குகள் நமக்கு ஆசரிப்பு கூடாரத்தை நினைவுபடுத்துகிறது. அங்கே ஒரு குத்துவிளக்கில் 7 கிளைகள் இருந்தன என்று வாசிக்கிறோம். இங்கே 7 தனித்தனியான குத்துவிளக்குகள். வசனம் 20 பார்க்கிறது போல இந்த 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளை அர்த்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இங்கே வித்தியாசமும் விளக்கப்படுகிறது. இருந்த போதிலும் எல்லா செயல்பாடுகளும் உண்டாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 8:12 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். அதாவது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே ஒளியாயிருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக சொல்லப்படுகிற ஓவியத்தை பார்க்கிறோம். யாத்திராமம் 28:2-4 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல ஒரு பிரதான ஆசாரியனுக்குரிய உடையை போன்ற உடைகளை அவர் உடுத்தியிருக்கிறதை நாம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த ஆடைகள் கிறிஸ்துவின் இயல்பான நீதியை குறிப்பிடுகிறது. அவரில் எந்த பாவமும் இல்லை, அவர் எந்த பாவமும் அறியாதவர். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார் என்று இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் அந்நாட்களிலே ஆசாரியர்கள் தங்கள் மார்பருகே கட்டியிருந்தார்கள் என்று சொல்கிறார். பொதுவாக இடுப்பிலே கட்டிக்கொள்வது அந்நாட்களின் வழக்கமாக இருந்தது. இங்கே பணி அல்ல, பலன் வலியுறுத்தப்படுகிறது. அவருடைய உண்மையுடனான நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அவர் சபைகளின் மத்தியிலே நிற்கும் வண்ணமாக நாம் அந்த நம்முடைய மகா பிரதான ஆசாரியரை கவனிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவர் சபைகளை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சமானது தொடர்ந்து பிரகாசிக்கும்படிக்கு விசுவாசிகளை அவர் நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் தற்போதைய ஊழியம் என்ன என்று பார்க்க வேண்டுவது மிகவும் அவசியமானது. இதை நாம் நம் காலத்தில் கிறிஸ்து என்று சொல்லலாம். இயேசு இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அநேக அறிவுக்கு ஒவ்வாத காரியங்களை சிலர் சொல்கிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து சொல்லாமல் வேதம் நம்மை இருளிலே விட்டுவிடவில்லை. அவர் இன்று என்ன செய்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவருடைய 3 குறிப்பிட்ட ஊழியங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவதாக, கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ளும் ஊழியம். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் இன்றும் தங்க பலிபீடத்தின் முன்பு பரலோகத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7:25 வசனத்திலே பார்க்கிறது போல அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அங்கே எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய இந்த ஊழியத்தை மிகவும் நேசிக்கலாம். அது ஒரு ஆச்சரியமான காரியம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தலையிடுகிறவராய் இருக்கிறார். இதுவும் அவருடைய ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே தண்ணீர் தொட்டி இருக்கும் இடத்திற்கு வருகிறார். அங்கே தமக்கு சொந்தமானவர்களின் கால்களை கழுவுகிறார். தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களின் பாவங்களை கழுவுகிறார். கிறிஸ்தவர்களிடத்திலே பாவம் இருக்கிறது. அவரிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்காக அவர்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட வேண்டியது அவசியமானது. எனவேதான் 1 யோவான் 9:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்று அவர் இடுப்பிலே துணியை கட்டிக்கொண்டு தண்ணீருள்ள பாத்திரத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார். ஏன்? அவர் நம் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே தலையிடுகிறவராயிருக்கிறார். யோவான் தன்னுடைய 3வது நிருபத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 2:1 என்ன சொல்கிறது? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்கிறார். நாம் பாவம் செய்யாதிருப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஆனால் நான் அந்த நிலையை சென்று அடையவில்லை என்றே நினைக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களை நான் சந்தித்ததும் இல்லை. ஆனால் யோவான் சொல்கிறார், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்கிறார். இயேசு நம்முடைய வழக்கறிஞராயிருக்கிறார். நாம் குற்றம் சாட்டப்படும் பொழுது இயேசு நம் பட்சத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவனாக சாத்தான் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அடுத்ததாக கிறிஸ்து செய்கின்ற மற்றொரு ஊழியத்தை நாம் பார்க்க வேண்டும். இது அவ்வளவு பெயர் பெற்றதாக இல்லை. இது வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இங்கே அவர் ஆய்வு செய்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு இன்றைக்கு என்ன செய்கிறார் என்பது வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பரத்துக்கேறி தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தவுடன் அமைதியாக அங்கே ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து விட்டார் என்பதை இது குறிப்பிடவில்லை. அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லும்பொழுது அவர் மனித ரட்சிப்பிற்குரிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார் என்பதையே அது அர்த்தப்படுத்துகிறது. நம்மை ரட்சிப்பதற்காக அவர் பூமியிலே சிலுவையில் மரித்தார். நாம் ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்காக பரலோகத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியிலே இருந்ததை விட இப்பொழுது நாம் ரட்சிப்பிலே பாதுகாக்கப்படுவதற்காக மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம் இன்றைய இயேசு கிறிஸ்துவின் மூன்று ஊழியங்களை பார்த்தோம். அவருடைய வேண்டுதல் ஊழியம், அவருடைய தலையீட்டின் ஊழியம், அவருடைய ஆய்வின் ஊழியம். நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் ஆய்வின் ஊழியத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய் காணப்படுகிறார். யாத்திராம புத்தகத்திலே நாம் பொன் குத்து விளக்கை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த மிகவும் அழகான கலைநயம் கொண்ட பொருள் இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அது சுத்த தங்கத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. ஆறு கிளைகள் அதன் பக்கங்களிலே இருந்தது. ஒவ்வொரு கிளையிலும் வாதுமை கொட்டை கோப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் செய்யப்பட்டிருந்தது. அங்கே அகல்கள் வைக்கப்பட்டிருந்தது. அகல்கள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பொன் குத்துவிளக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவின் தெய்வீக தன்மையையும் அவருடைய மகிமையையும் அது அர்த்தப்படுத்துகிறது. கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். பொன் குத்துவிளக்கு அகல்களை தாங்கி நிற்கிறது. இந்த அகல்கள் மாறாக பொன் குத்துவிளக்குகளின் மகிமையையும் அழகையும் வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு ஓவியத்தையே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவானவரின் முழு மகிமையையும் அற்புதத்தையும் அழகையும் உங்களுக்கு உண்மையானதாக்கி காட்ட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களை கூர்மையாக மேற்பார்வை செய்யும் பொழுது அவருடைய பிரசன்னமாகிய வெளிச்சத்திலே நீங்களே அதை காண முடியும். புரிகிறதா? இது இன்று பெயர் பெற்ற உபதேசமாக இல்லை. நம்மை தேவன் ஆராய்வதை நாம் விரும்புகிறதில்லை. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவராக காணப்படுகிற அவர் திருச்சபைகளை, தனி விசுவாசிகளினுடைய வாழ்க்கையை ஆராய்கிறவராய் காணப்படுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பது ஒருவேளை உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஆராய்கிறார். என்னுடைய திருச்சபைதான் சிறந்த திருச்சபை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் திருச்சபையை குறித்த உண்மை நிலையை இயேசு ஒருவரே அறிவார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்களும் அதை காணும்படியாக அவர் செய்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியனே இந்த குத்து விளக்கினை முழுவதும் மேற்பார்வையிட்டார். மற்ற ஆசாரியர்கள் மற்ற பணிகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரதான ஆசாரியன் மாத்திரமே இந்த குத்து விளக்கை கவனித்துக் கொண்டிருந்தார். அவரே அந்த விளக்கு எரியும்படியாய் செய்தார். எண்ணெயை ஊற்றினார். திரியை சரி செய்து ஏற்றிவிட்டார். ஒரு அகல் புகையை உண்டாக்கிக் கொண்டு தெளிவான வெளிச்சத்தை தரவில்லை என்றால் பிரதான ஆசாரியனே அந்த திரியின் கருகிய பகுதியை அகற்றி ஒளியேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்றும் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவராயிருக்கிறார். அவர் தம்முடைய சபை நடுவிலே இருக்கிறார். அவருடைய சபை தனிப்பட்ட விசுவாசிகளால் ஆனது. அவர் பல பணிகளை செய்கிறார். அவர் திரியை சுத்தம் செய்கிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே விசுவாசிகளான கிளைகளை அவர் நறுக்கி சுத்தம் பண்ணுகிறதை குறித்து வாசிக்கிறோம். இவ்வாறு சுத்தம் பண்ணுவதன் மூலமாக அதிக கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். இந்த பூமியிலே தேவன் நம்மை சில சோதனைகளின் நடுவிலே கொண்டு போவதற்கு காரணம் இதுதான். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தும் ஏன் எனக்கு இந்த பாடுகள் கஷ்டங்கள் என்று யோசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த நீங்கள் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டுவதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மிலே சில கனிகளை பெற அல்லது நம்முடைய விளக்கு பிரகாசமாக எரிய அவ்வாறு சோதனைகளை அனுமதிக்கிறார். அவரே விளக்கிற்கு எண்ணெயையும் ஊற்றுகிறார். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாயும் இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்குள்ளே அனுப்பினவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் சில காரியங்களை செய்வார் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். நீங்கள் விரும்புகிற பழைய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து எதை செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாரோ அதையே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். தேவன் ஒளியை விரும்புகிறார். அதை பெறுவதற்காக பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை அவரே ஊற்றுகிறார். இந்த வானொலி ஊழியத்தின் மூலமாக ஏதாவது ஒரு ஒளி உண்டாகும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே வருகிற காரியம். அநேகருடைய வாழ்க்கையை இது புதுப்பிக்கிறது, ஒளியேற்றுகிறது. அதற்கு காரணம் அவரே. எங்களிலே எந்த ஒளியும் இல்லை. அவரிடத்திலிருந்தே ஒளி வருகிறதாயிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மேலும் கிறிஸ்து இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறார். அது நமக்கு நடுக்கத்தை கொடுக்கிறதாயிருக்கிறது. அவர் சில வேளைகளிலே திரியை அணைக்கிறார். விளக்கு ஒளியை தராத பொழுது, புகையையே வெளித்தள்ளிக் கொண்டு அந்த இடத்திற்கு இடையூறாக இருக்கும் பொழுது தேவன் அதை அணைக்கிறார். இதை குறித்தே ஒன்று யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று யோவான் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஓரமாக வைக்கப்பட முடியும். நான் அறிந்த அநேகர் இன்று தேவனால் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். ஊழியர்கள், மூப்பர்கள், ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள், இப்படி எத்தனையோ பேர் இன்று ஓரமாக எடுத்து வைக்கப்பட்டு விட்டார்கள். இயேசு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி வருகிறவராக இருக்கிறார். அந்த விளக்குகள் ஒளியை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஊழியத்திலே இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நம்மை சுத்தப்படுத்தி அவர் பயன்படுத்த முடியுமா, அல்லது நம்மையும் பயன்படுத்த முடியாது என்று ஒதுக்கி விடுவாரா என்பதை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா?
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amos 5:17. நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amos 5:17.